பிலிப்பியர்கள் நிருபம் 2:12. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அமையாலே இந்த நிருபத்தை பவுல் சிறைச்சாலையிலிருந்து தம்முடைய மக்களுக்கு எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் விசுவாசத்தின் நிமித்தமாக சிறையில அடைக்கப்பட்டிருந்த வேளையில் இந்த பிலிப்பி திருச்சபையானது பவுலுக்கு சில பொருள்களை வெகுமதிகளை கொடுத்த பொழுது அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக பவுல் இந்த நிருபத்தை எழுதினதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சொல்லும்படியான இந்த அறிவுரையை தான் நாம் பார்க்கிறோம். அமையாலே உங்களுடைய வாழ்க்கையில விதமான சூழ்நிலையில் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியில ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. உன்னுடைய ரட்சிப்பானது நிறைவேறும்படியாக நீ பிரயாசப்பட வேண்டிய உத்தரவாதம் உனக்கு உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு பக்கத்தில் தேவன் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனாக ஆளுகை செய்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார், நீதிமானாக்குகிறாய், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனா இன்னொரு பக்கத்தில் உனக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிற உண்மையை உங்கள் மத்தியில நான் இன்றைக்கு பதியும்படியாக விரும்புகிறேன். அமையாளருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை முழுமையாக நிறைவேற்றும்படியாக நீ வாழும்படியாக நீ அழைக்கப்படுகிறாய் என்பதை மறந்துவிடாது. ஆகவே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில 5 தலைப்புகளின் மத்தியில மூலமாக இந்த காரியத்தை உங்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது காரியமாக இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பானது மிக மிக விலையேற பெற்றது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14 இங்கு இதை ஆக்கியோன் இவ்விதமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14 இவ்விதமாக அங்கு இந்த ஆக்கியோன் தாமே இவ்விதமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து 2:4 தயவுசெய்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த நிருபத்தின் ஆக்கியோன் இங்கு சொல்லுகிறார், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் அமையாலே தேவன் இந்த ரட்சிப்பை நிரூபிக்கும்படியாக பல விதங்களில செயல்பட்டு இந்த நாட்களில் இவ்விதமாகவே தேவன் தாமே சாட்சி கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. உடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு தான் மிக முக்கியமானது. Above all things, எல்லாவற்றுக்கு மேலாக உன்னுடைய ஆத்தும மீட்பு மிக முக்கியமானது. அருமையான சோர்னே சோரிய வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு உண்மை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு மேன்மையான ரட்சிப்பு, தெய்வ குமாரனே இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து இந்த மீட்ட ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படுவது அவசியம் என்று கேட்டா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆயுத காணப்படுகிறதாக இருக்கிறது, இதை அவர் வெளியே கொண்டு வரும்படியாக நிரூபிக்கும்படியாக ஒரு மனிதனை ஆத்துமாவிலிருந்து அவனை தாமே மீட்கும்படியாக இவ்வளவு பெருதான ரட்சிப்பு. Saved from what? எதிலிருந்து ரட்சிப்பு? Saved from the eternal hellfire. நித்திய நரக ஆக்கினையிலிருந்து ரட்சிப்பு. அருமையான சுவர்ணேஸ்வரி, இந்த காலவெளியில இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நீ மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்பதை குறித்து நீ சிந்திப்பது அவசியமான ஒரு காரியம். நீ அவிதமாய் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இந்த ரட்சிப்பை நீ அலட்சியப்படுத்துவதே மிகப்பெரிய பாவம். நீ அப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் இந்த ரட்சிப்பை நிறைவேற நீ முழு மனதோடு கூட பிரயாசப்படுவது மிக அவசியமான ஒரு காரியம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் விலை மதிப்பை நாம் அறிந்து அதை தாமே விளங்கிக் கொண்டு வாழுவதை வேதம் எதிர்பார்க்கிறது. அமையாலே சாத்தான் இந்த ரட்சிப்பை குறித்த அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அதுவே நம்முடைய நித்தியத்தின் முடிவை நிர்ணயிக்கிறது என்பதை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி போட்டு விடுவானால், ஐயோ அதை போல பயங்கரமானது வேறொன்றுமில்லை என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரட்சிப்பு என்பது மிக விலையேற பெற்றது, மிக விலையேற பெற்றது. அதற்கு சமமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இரண்டாவதாக, உன்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாமல் உன்னை தாமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறுத்தி வைக்கும்படியாக, அல்லது நீ ரட்சிப்பு அடையக்கூடாதபடிக்கு உன்னுடைய எதிராளியானவன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அம்சத்திலும் அவன் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். 1 பேதுரு 5 அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் 5 அதிகாரம் 8 வசனம் யாராவது வாசிக்கலாம். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், வெளித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் போதுங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, தெளிந்த புத்தி போதுங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். உன்னுடைய ஆத்மாவை நீ ஜாக்கிரதையாய் விழிப்பாய் காத்துக் கொள்வதில் நீ அதிக எச்சரிப்போடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், உன்னுடைய ஆத்மாவை கொடுத்த உணர்வோடும் ஜாக்கிரதையோடும் வாழும்படியான ஒரு வாழ்க்கை உனக்கு மிக அவசியம். அருமையான சோதனை சோரியே, உடைய வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானால் இழந்து போகலாம், ஆனா உன்னுடைய ஆத்மாவை விலை போக விட்டுடாத, உன்னுடைய ஆத்மாவின் மீட்பை விட்டுடாத. இது மிகப்பெரிய விலையேற பெற்றது. ஆகவே சாத்தான் என்ன பண்ணுகிறான், உங்கள் எதிராளி ஆகிய இவன் தாமே இங்கே வேதம் சொல்லுகிறது கர்ஜிக்கிற சிங்கம் போல உடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல உன்னுடைய ஆத்மாவை அவன் தாமே பீரும்படியாக பீரும்படியாக அவன் விழிப்பாக இருக்கிறான் என்பதை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. Don't be slumbering, தூங்கிக் கொண்டிராத, விழித்திரு. He is very much aware that he wants to rob away a soul. உன்னுடைய ஆத்மாவை திருடும்படியாக அவன் விழிப்புள்ளவனாய் காணப்படுகிறவனாக இருக்கிறான். அருமையான சோர்ணே சோரியே, உடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்மாவை குறித்த ஜாக்கிரதை உன்னிடத்தில் இருக்கா? உன்னுடைய ஆத்மாவை குறித்து விழிப்போடு வாழுகிற ஒரு உணர்வு உனக்குள்ள இருக்கா? இதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்துவனுடைய அளவுகள்ங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் நிலை அதுதான். ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. நான் வாசிக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம், சாத்தானானவன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய வசனமானது அங்கு செயல்படக்கூடாதபடிக்கு அவன் தாமே விழிப்புலவனாய் காணப்படுகிறான் என்பதை குறித்து நாம் அறிந்திருப்பது மிக அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அமையாலே நம்முடைய வாழ்க்கையில அவ்விதமாக சாத்தான் நம்முடைய ஆத்மாவை முற்றிலுமாக திருடி போகும்படியாக, நம்முடைய ஆத்மாவை அழித்து போடும்படியாக அவன் செயல்படுகிறவனாகவே இருக்கிறான். மன்னிக்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:12 வசனம் வாசிக்காத வாசிக்கலாம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கவளாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீ மீட்கப்படாதபடிக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு, ரட்சிப்பின் வழியில வாழக்கூடாதபடிக்கு வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம், வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. அருமையான சோர்ணேஸ்வரி, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை உன்னை தாமே முற்றிலுமாக மாற்றுகிற ரட்சிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. ஆனா அதனை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில நீ சொல்லுகிற காரியம் என்று விசுவாசித்து நீ ரட்சிப்பு அடையக்கூடாதபடிக்கே, நீ மீட்கப்படாதபடிக்கே, அந்த நரக ஆக்கினையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாத விதமான காரியத்துல உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னை தாமே உட்படுத்த கூடாதபடிக்கே அவன் விழிப்புலவனாய் எல்லா வசனங்களையும் பொறுக்கி போட்டுக் கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில் அதன் மத்தியில தான் உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அருமையான சோர்ணேஸ்வரர் இந்த காலையில கர்த்தனோடு கூட பேசுகிறார், உன்னுடைய ஆத்மாவின் விலை மதிப்பை அறிந்தவராக பேசுகிறார். தன்னுடைய ரட்சிப்பை தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உனக்காக சம்பாதித்தது நிமித்தமாக பேசுகிறவராக இருக்கிறார். அருமையான சோர்ணேஸ்வரி, ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்கிறாய் 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 வாசிக்கிறாய், ஆனா அதை விசுவாசித்து அதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு அவைகளை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நோ கன்விக்ஷன், ஆழமான உணர்வு உடைய வாழ்க்கையில வாழக்கூடிய காரியமானது அமையாலையனுடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு அவன் அவிதமாய் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அருமையான சோர்ணேஸ்வரி, அவனுடைய எல்லா விதமான நோக்கம் என்னவென்றால் தனக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த நரக குழியில, நரக குழியில் உன்னை கொண்டு போய் தள்ளு மட்டுமாக அவன் அமர்ந்திருக்க மாட்டான். அந்த நரக குழியில உன்னை வீழ்த்து மட்டுமாக அவன் அமர்ந்திருக்க மாட்டான். நீ ஒருவேளை கொஞ்ச நாள் அமைதியா இருந்த சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன, அவன் உன்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு முடியாக அவன் கங்கணம் கட்டினவனாக செயல்படுகிறான் என்பதை மறந்து விடாத. நீ ஒருவேளை தூங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனா அவன் தூங்குவதில்லை. நீ ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீ சொல்லலாம் நரகன் ஒண்ணு உண்டா, பிசாசுங்கிறது உண்டா, இதெல்லாம் உண்மைதானா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அதை நம்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில அதுதான் முக்கியம். ஆனா உங்கிட்ட அவன் என்ன சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆனா நீ அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அமையாலே இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் மையமாய் வைத்து செயல்படுகிறது. ஆனா அவன் சொல்றான் நீ நரகத்துக்கு போக மாட்டே, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன், உடைய வாழ்க்கையில நீ போகலன்னா வேற யாரு போவா. அவன் அநேக சமயங்களில உன்னை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் உன்னை அந்த நரக குழியில கொண்டு போய் தள்ளு மட்டுமாக உன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்கிறதுல, நரகத்தென்று பாதுகாக்கிறதுல அன்விழிப்பாய் காணப்படுகிறவனாகவே இருக்கிறான். அருமையான சோர்னே சோரே, நீ வேதம் தெளிவா சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துதான் நரகத்தை குறித்து அதிகமாய் எச்சரித்து போதித்தவர். ஏனென்று கேட்டா நரகத்தை அல்லது நித்தியத்திலிருந்து வந்தவர் ஒருவர் மாத்திரம்தான். எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போய் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் மாத்திரம்தான் எச்சரிக்கிறார், நரகம் என்பது உண்மை, உன்னுடைய ஆத்மாவானது ஒன்று முனைய முடிவில் அங்க நரகம் போகில் நமோற்றும் போது வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்மாவை குறித்து அவன் விழிப்பு, இந்த வசனத்தை நீ நம்பி விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து இணங்கி கொடுத்துடக் கூடாதுன்றதுனால உன்னுடைய மனசுல சொல்ற அந்த வசனம் தான் உனக்கு தெரியுமே, அந்த வார்த்தை உனக்கு தெரியுமே, நீ ரொம்ப நாள் அறிந்திருக்கிற வார்த்தை தானே, அதை பத்தி இல்ல, இதெல்லாம் உண்மைதான், ஆனா நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ சரியா இருக்கிற, நீ உன்னுடைய வாழ்க்கையில பரவாயில்ல, உன்னை தவிர பெரிதொரு மார்க்கம் என்பதில்லை. அவன் சொல்லுகிறான், உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான நிலைகள் உன்னை வழிநடத்தும்படியாக அவன் விழிப்பாக இருக்கிறவனாகவே இருக்கிறான். அவனுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு அருமையான தோழன் உண்டு. மூன்றாவது காரியமாக அவனுக்கு உறுதுணையாக இருக்கும்படியான தோழன் யாருன்னா உலகம், The world. உலகம், நான் போன வாரம் சொன்னேன், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அமையான சோரே சோரியே, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை அவன் உனக்கு முன்பாக வைத்து உன்னை தாமே கவர்ச்சிக்க முடியாத காரியங்களில அவன் முழு தீவிரமாய் செயல்படுகிறவனாகவே இருக்கிறான். அதோடு கூட இணைந்த இன்னொரு சரக்கு வச்சிருக்கிறான், அது என்னன்னா மாம்சம். உலகம் அதோடு இணைந்த மாம்சம், இதை இரண்டுமாக இணைத்து அவனுடைய வாழ்க்கையில அவன் உன்னிடத்துல வஞ்சகமாய் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவிடத்துல சொன்னான், நீ என்னை வணங்குவாயானால் இவைகள் எல்லாவற்றையும் சகல சாம்ராஜ்யத்தினுடைய மகிமை உனக்கு கொடுப்பேன். அருமையான சோர்ணேஸ்வரி, உங்களில் அநேகர் உலகத்தினுடைய ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை குறித்த உண்மையான ஒரு தாக்கமோ அதை குறித்த விழிப்போ எச்சரிக்கையோ இல்லாமல் உடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரத்தில் சாத்தான் உங்களுடைய ஆத்மாவை ஏமாற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. வேதம் தெளிவா சொல்லுகிறது, உலகம், ஒரு மெய் கிறிஸ்தவன் உலகத்திலிருந்து விடுபடுவான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ மெய்யாலுமே உலகத்திலிருந்து விடுபட்டிருக்கிறையா? அவன் என்ன செய்கிறான்? ஒன்று யோவான், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகளை உனக்கு முன்பாக அவன் வைத்து தீவிரமாய் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக இரண்டு காரியங்கள் உன்னை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியான காரியமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. உங்கள் ஒன்றியோ வானில நாம் தெளிவாய் வாசிக்கும்படியான காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தை குறித்து தேவன் எச்சரிக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்றியோ வான் இரண்டாவது அதிகாரம், இங்கே தேவனுடைய வார்த்தையானது தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அமையானவே, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இவ்விதமாக தேவனில் அன்பு கூறவில்லை என்றால், ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். போதுங்க, இந்த இடத்துல ஆண்டவங்க பிசாசு சொல்றான், இவ்விதமாக உலகத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்மாவை குறித்த உணர்வோடு வாழுகிற வாழ்க்கை இல்லாம அநேக சமயங்களில உன் மனசும் மாம்சமும் விரும்பினைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நடத்துதல், உன்னுடைய மனசு என்ன சொல்லுது, உன்னுடைய மாம்சம் என்ன சொல்லுது, அவைகளை நீ பின்பற்றி நடக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிற நிலையில் சாத்தான் இந்த உலகத்தின் கவர்ச்சிகளை உனக்கு முன்பாக வைக்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அருமையாளருடைய வாழ்க்கையில இவ்விதமாக பல காரியங்களை அவன் வைத்து செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அருமையான சோனே சோரியே, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டுமானால் உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டியது அவசியம். ஒரு பக்கம் எனக்கு உலகம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அருமையான சோர்னே சோரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்ற, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் இன்னும் விடுபடவில்லை. உலகம் உன்னை கவர்ச்சிக்கிறது, உலகம் உன்னை ஈர்க்கிறது, உலகத்தினுடைய கணிப்புகளினால நீ வழிநடத்தப்படுகிறாய். அருமையான சோர்னேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியான இந்த ஓட்டத்தில் இதற்கு இடமில்லை, இடமில்லை. உன்னுடைய வாழ்க்கை குறித்து அதிகமாக நீ யோசிக்க வேண்டியது அவசியமானதுங்க. என்று கேட்டா இன்னுமாக ஒன்றியோவான் 4வது அதிகாரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். 5, ஒன்று யோவான் 4:5, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார். போதுங்க, உலகமும் அருளுக்கு செவி கொடுக்க, அவ்வளவுதான். நீ உலகத்தின் நண்பனாக இருக்க விரும்புகிறாய். The world is your friend. The money is your friend. உன்னுடைய மாம்சத்தின் காரியங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிற பெருமை உன்னுடைய நண்பன், கண்களின் இச்சை உன்னுடைய நண்பன், மாம்சத்தின் இச்சை உனக்கு நண்பன். உரிய வாழ்க்கையில உலக மனிதனை போல வாழ விரும்புகிறாய், ஆவிக்குரிய மனிதனை போல வாழும்படியாக நீ நடிக்கிறாய். வேதம் சொல்லுகிறது உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. பல காரியங்களை சொல்றான். உன்னுடைய வாழ்க்கையில அவன் பல காரியங்களை கொடுத்து செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அருமையான சோரனே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக அவன் செயல்படும்படியான விதத்தில் பல காரியங்களினால இழப்புண்டு போகிறான். நேர்மையா கேட்கிறேன், நேர்மையா கேட்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில இதனையாய் போராடுகிற உணர்வோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், ஆனால் தேவாவியானவனுக்குள்ளாக இருக்கிறார் என்று அர்த்தம். இல்லைன்னா நீ ஒரு மாம்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத நபர். உன்னுடைய பேச்சு சரியில்லை, உன்னை நடத்த சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை காட்டவில்லை. நீ யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் நிற்கும்படியான ஒரே ஒரு நிலை தாங்க. வேறொரு வழி இல்லை, வேறொரு அளவுகோல் இல்லை. நிம்மையான ரட்சிப்பில் வந்துடுற மனுஷனா இருப்பாயனா, உன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்தும், உன்னுடைய பேச்சு வெளிப்படுத்தும். நீ இயேசுவனுடைய சாயலை தரித்திருக்கிற மனுஷனாய் வாழுவாய். இல்லன்னா உன்னை பார்த்து மற்றவர்கள் கை சாட்டி சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் என்றார், இந்த மனுஷன் ஊழியக்காரன் சொல்றாரு, இந்த மனுஷன் இப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லாத ரட்சிப்பை வேதம் சொல்லல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, உன்னுடைய வாழ்க்கையில மாம்சத்தோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை நிலையில யூ ஆர் இட்டர்னல் டெஸ்டைன்ட் சோல் ஃபார் த ஹெல். நீ ஒருவேளை சொல்லலாம், பேசலாம், பண்ணலாம், ஆனா உன்னுடைய ஆத்துமாவை சாத்தான் விலை பேசிக் கொண்டிருக்கான், தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஆத்துமாவை சொல்றான், இஸ் மை சோல், இவன் என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆளு, உன்னை படுகொலையில் தள்ள மட்டுமாக விட மாட்டான், தெரிஞ்சுக்கோ.
அவன் அவனுடைய ஆத்மாவை கசப்பான உணர்வுகளினால, வெறுப்பான உணர்வுகளினால, பெருமையினால, அகம்பாவத்தினால, ஆல் ஃப்ரீலி கிவன் டு யூ, உன்னுடைய ஆத்மா இவைகளெல்லாம் சரக்கெல்லாம் கொடுக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில கசப்பு வேணுமா எடுத்துக்கோ, வெறுப்பு வேணும் எடுத்துக்கோ, கடினமான சொல்லு வேணுமா எடுத்துக்க, மாம்ச நிச்சயம் வேணுமா எடுத்துக்கோ. இன்டர்நெட்ல திறந்தா மாம்சத்திற்குரிய செயல் இலவசம் இலவசம் இலவசம். ஆனா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவன், ஐயோ ஆண்டவரே இவைகள் எனக்கு வேண்டாம், இது என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்புடையதல்ல ஆண்டவரே, இந்த கசப்பான உணர்வுகள், இந்த வெறுப்பான உணர்வுகள், இந்த கோபம், இந்த விதமான வெறுப்பு, மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்து காரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா முக்கியமானது ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை நான் ஜாக்கிரதையை காத்துக் கொள்ளுவேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும். என்னுடைய இருதயத்தில் கசப்பான உணர்வுகள், மற்றவர்களை நேசிக்க முடியாத உணர்வு இருந்தால் நான் இந்த இடத்தில் நீக்க தகுதியற்றவன், தகுதியற்றவன். ஆண்டவருடைய அன்பு அகாப்பே அன்பு இல்லை என்றால், இந்த இடத்தில் இருக்கிற ஒருவரையும் பாரபட்சமாக நேசிக்க முடியாத நிலை என்பது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தாமே கொடுத்திருக்கிறவை. அவிதமாக நான் நிற்பேனால் நிற்க தகுதியற்றவன், தேவாவியானவர் என் மூலமாய் பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையானது பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது, தேவாவியானை கொண்டு ஏன் பேச முடியல, தேவன் மறித்துட்டாரா? அமையாலே சாத்தான் உன்னை விலை பேசுகிறான், தெரிஞ்சுக்க, உன்னுடைய ஆத்துமாவை விலை பேசுகிறான். ஆனா நீ எதிரடையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கிற, எப்படி போயிட்டு இருக்கிற, இது உன்னுடைய இந்த காரியத்தில் நீ எப்படி அருமையான சோதனையை போய்க் கொண்டிருக்கிறாய், சகோதரியை போய்க் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஆத்துமாவை குறித்த உணர்வு உன்னிடத்தில் இருக்குதா? உன்னுடைய ஆத்துமாவை குறித்த ஜாக்கிரதை உனக்குள்ளாக இருக்கிறதா? ஐயோ அருமையான சகோதரனே, சோரியே, சாத்தான் பலவிதமான காரியங்களினால அவன் உன்னை நரக குழியில தள்ளு மட்டுமாக அமர்ந்திருக்க மாட்டான், தெரிஞ்சுக்கோ. அவன் பல சரக்குகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். உனக்கு பொறாமை எவ்வளவு வேணும், பெருமை எவ்வளவு வேணும், மேட்டுமை எவ்வளவு வேணும், கசப்பு எவ்வளவு வேணும், குரோதம் எனக்கு எவ்வளவு வேணும், சபையாண்டி நீ வாழாது பிடிக்கிருக்கிற காரியம் உனக்கு எவ்வளவு வேணும், உன்னுடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாமல் வாழுகிற காரியத்தை எவ்வளவு வேணும், மாம்ச இச்சை எவ்வளவு வேணும், கண்களின் இச்சை எவ்வளவு வேணும், ஜீவனத்தின் பெருமை எவ்வளவு வேணும், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உன்னுடைய ஆத்மாவை நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில எச்சரிப்பு இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் வரும் பொழுது, ஐயோ என்னுடைய ஆத்மாவுக்கு இது சரியில்லை, என்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்புடையதில்லை, ஆண்டவரே என்னை மன்னிய தகப்பனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை நான் ரட்சிக்கும்படியாக, ஆகவே நான் பவுல் சொன்னார், ஓ ரட்சிக்கும்படியாக விழிப்பாக இரு. நான்காவது காரியமாக என்ன தெரியுங்களா? உன் ஆத்மா நித்தியமான ஆத்மா, இஸ் அன் இட்டர்னல் சோல். இன்னைக்கு நீ இந்த உலகத்துல வாழ்ந்து மரிச்சுட்டேனா பரவாயில்ல, அமையாலே இந்த உலகத்தோடு உன்னுடைய ஆத்மாவானது முடிந்து விடுமானால் பரவாயில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஆத்மா நித்தியமாய் வாழும்படியான ஒரு ஆத்மா, இஸ் அன் இட்டர்னல் சோல். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், மார்க் 8வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு ஆதாங்கத்தோடு இதை குறித்து பேசுகிறார். இந்த இரட்சகருடைய துணியை அவர் பேசுகிற சத்தத்தை உங்களால் என்னால கேட்க முடியுதா? இங்கு இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம், அருமையான சோர்னே சோரியே, இதை ஒரு ஆதாங்கத்தோடு இந்த மீட்பரும் ரட்சகருமாய் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை வராது வாசிக்கலாம். மார்க் 8:36, மனுஷன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி விட்டாலும் உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்துட்டேனா?
உனக்காக தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுத்து சிந்தின அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை, தேவரோடு ஒப்புறவாகுதலை நீதாமே பெறாமல் உலகத்தை நீ ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஆத்துமாவினால உனக்கு என்ன பிரயோஜனம் என்று வேதம் கேட்கிறது.
அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது. உன்னுடைய ஆத்துமா ஒன்று நித்தியத்தை, நித்திய நரகத்துக்குள்ள போகும் அல்லது நித்திய மோட்ச ராஜ்யத்துக்குள்ள போகும். அது எங்கேயோ இருக்கு, அதன் காலம் நீண்டதாக இருக்கிறத சாத்தான் சொல்றான். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. இப்ப நீ ரொம்ப இளசு, நீ இன்னும் வாலிபன், உனக்கு இன்னும் திருமணமாகல, இன்னும் ரொம்ப வருஷம் நீ உயிரோட இருப்ப. நீ இப்பதான் கல்யாணம், ரெண்டு குழந்தைங்க இருக்கு, மூன்று குழந்தை இருக்கு, நாலு விதமாக இருக்கு, நீ செய்ய வேண்டியது ரொம்ப இருக்கு. உன்னுடைய ஆத்துமா ரொம்ப நாளைக்கு இருக்கும், கவலைப்படாத, அதை பத்தி பின்னால யோசிக்கலாம். அவன் சொல்றான், அருமையான சோர்ணே சோரியே, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இப்பொழுது அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணியனால் உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆத்துமாவை குறித்து சொல்லப்போ, இன்றேங்கிறது இல்லை, இப்பொழுதே, இப்பொழுதே அனுக்கிற காலம். நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில, ஐயோ ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா இப்படி இருக்குமானால் என்னை மன்னியும் என்று நீ தேவனுடைய சமூகத்தில் உன் கண்களை அவருக்கு முன்பாக நீ ஏறு.
ஒரு மனுஷன் நம்ம பாக்குறேங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இந்த மனிதன் ரொம்ப செழிப்பாக வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலான வளர்ச்சி, வாழ்க்கையில அவனுடைய எண்ணத்துக்கு மேலான லாபம். இந்த மனிதனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில. அங்கே லூக்கா 16வது வசனத்துல இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், 12, 16 இல்லாமலும் ஒரு உமை அவளுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு ஒரு லாபம், இவ்வளவு ஒரு சம்பாத்தியம், இவ்வளவு பணம். ஆகவே ஓ, இவ்வளவு அருமையான ஒரு காரியம். அப்பொழுது அவனுக்குள்ளாக வேற ஒண்ணுமே சொல்லலைங்க, அவன் நினைச்சதுதான் நம்ம பார்க்கிறோம் அவன் செஞ்சான். அங்கே அங்கே 19வது வசனத்துல இங்கே இவ்விதமாக அவன் 18, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிர் என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். வேற யாரிடத்திலும் கூட அவன் சொல்லல,
அவன் மாத்திரமே நினைத்துக் கொண்டிருந்தான். அருமையான சோர்ணே சோரியே, இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில உன் இருதயத்துல என்ன நினைக்கிறங்கிறது ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கார். அது நினைவாக இருக்கிறது, ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒளியாய் போகிறது. உடலை நீ நினைக்கலாம், போதகர் சொல்றாரு, ஆனா நான் அப்படி இல்ல, இந்த கேட்டகரியில நான் வரல, இந்த கேட்டகரியில நான் இல்ல, நான் ரொம்ப நல்ல மனுஷன், நான் ரட்சிக்கப்பட்டு பல 6 வருடங்கள் ஆயிற்று. ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு வேதம் சொல்லுது, தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் வேதம் சொல்லுது, தெரியுங்களா? இன்றைக்கு என்னுடைய ஆத்துமாவை நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாம பிரயாசப்பட வேண்டியது அவசியங்கிற உணர்வோடு நீ வாழுகிற வாழ்க்கையை கொண்டிருக்கிறையா?
அது சொல்றான், பரவாயில்ல, நீ இப்ப சீக்கிரம் சாக போக மாட்டேங்க, இன்னுமாக நீ ரொம்ப வருஷமா வாழுவ, பாரு உனக்கு அது இருக்கு இது இருக்கு. அருமையான சுவர்ணேஸ்வரியே, இந்த நேரத்துல உனக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தான் சொல்லிட்டு இருக்கிறத கேட்கிறியா, அல்லது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறியா? உன் பக்கத்துல இருந்து சொல்றான், போதகர் சொல்றாரு, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல, நீ ரொம்ப வருஷம் இருக்க போற, இதெல்லாம் இருக்கட்டும். இல்லைன்னா அவன் சொல்றான், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ ரட்சிக்கப்படலன்னா வேற ராட்சிக்க முடியும்,
ஆனா நீ கொஞ்சமாக யோசனை பண்ணிருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சுபாவம் உள்ள மனுஷனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை எனக்கு இருக்கா? என்னுடைய சுபாவங்கள்ல எனக்கு விடுதலை இருக்கா? உலகத்தை நான் வெறுத்து வாழக்கூடிய ஒரு மனநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த உலகம் என்ன இழுக்குதா? ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தாக எனக்கு இருக்கா? அதை குறித்த வாஞ்சு எனக்குள்ள இருக்கா? உண்மையாலுமே ஆண்டவருடைய காரியங்களுக்காகவே நான் வாழை நான் அர்ப்பணித்திருக்கிறேனா? அதெல்லாம் சிந்திக்க அவன் விடமாட்டான். அவன் என்ன விடமாட்டான்? அவன் ஒன்னே சொல்லுவான், நீ சரியா இருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, நீ நல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷம் ஆச்ச, நீ அப்பவே ரட்சிக்கப்பட்டையே. ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுக்கு நடைபெறும்படியான காரியம். நீ மரணம் மட்டுமாக ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். தான் வேதம் போதிக்கிறது. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி போலியாக நீ ஏமாந்து கொண்டிருப்ப, இன்னைக்கு அதை சொன்னா நீ ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படல. இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னான், அவன் இருதயத்துல தான் சொல்லிக் கொண்டான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? 20வது வசனம், தேவனோ அவனை நோக்கி அவர் உரக்க சத்தத்தோட பேசினார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அருமையான சுவர்ணேஸ்வரியே, உன்னுடைய ஆத்மாவை குறித்த விழிப்பு ஜாக்கிரதை உன்னில் இல்லை என்றாலே நீ ரட்சிக்கப்படல. ஏன்னா உனக்கு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களோடு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீ ஒரு தப்பு செஞ்சிட்டா கூட உன்னோட அவர் போராடுவாருங்க, உன்னோட போராடுவாருங்க. ஒரு தப்பான எண்ணம் இருந்தா உன்னோட பேசுவார். ஒரு கசப்பான உணர்வு உன்னிடத்தில் இருக்குமானா, மகனே நீ செய்யறது சரியில்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ற, ஆனா சகல துர்க்குணம் நீங்கன்னு வேதம் சொல்லுது. நீ எப்படி அவிதமா வாழ முடியும்னு நான் கேட்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானா? அவர் வைராக்கிய வாஞ்சியா இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி ரட்சிப்பு ரட்சிப்பு இல்லைன்னு தான் இந்த வேதம் தாங்க அளவுகோளு. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். இந்த விழிப்பில்லாத 5 கன்னிகளை போல நீ தீபம் பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனா என்ன இல்ல, உன் வாழ்க்கையில ஜீவன் இல்ல. அருமையான சோர்ணே சோரியே, ஆகவே இவ்விதமான ஒரு நிலையில அவன் என்ன பண்ணுகிறான், ஓ உன்னுடைய ஆத்துமாவை விலை பேசுகிறான். ஆகவே இவனுக்கு எதிராக நீ போராட வேண்டியது. முதலாவது காரியமாக நாம் பார்த்தோம், ரட்சிப்பு வெளியேற பெற்றது, உன்னுடைய எதிராளியானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல நீ ரட்சிக்கப்படக்கூடாது பிடிக்கு அவனுடைய அவருடைய வார்த்தையில் எடுத்து போடுகிறான். உலகம் கவர்ச்சிக்கிறது. இன்னுமாக நாம் பார்த்தோம், அங்கே உலகம் அருமையாக 2 வழிகளில் உன்னை கவர்ச்சிக்கிறதாக இருக்கிறது. மத்தேயு 13 பாருங்க, ஏதாவது ஒரு டிராப்ல நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற. மத்தேயு 13:22, சில வசனங்களை நான் மறுபடியும் மடியமாகத்தான் காட்ட வேண்டியது இருக்கு, வேற வழியே இல்லைங்க. யாராவது வாசிக்கலாம், மத்தேயு 13:22,
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஒன்னா உலக கவலை, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், இதை பண்ணுவனா, அதை பண்ணுவனா, எப்படி பான், என்ன ஏது ஏது.
ஒரு ஜீவனுள்ள தேவனுனை வழிநடத்த வல்லவராக இருக்க என்பதை உன்னால சார்ந்து கொள்ள முடியலையா?
இன்னொரு பக்கம் ஐஸ்வரியத்தின் மயக்கம், எனக்கு இருக்கிறது போதாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்தனும், இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்,
போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. ஒரு பக்கம் இப்படியும் ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறான்,
உலக கவலையினால அங்க ஒரு கூட்டம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, இப்படி திரும்பினா இந்த கூட்டம் புலம்புது, ஐயோ எனக்கு இருக்கிறது போதாது, எனக்கு அது வேணும், இது வேணும், அங்கு அப்படி இப்படி.
அருமையான சுவர்ணேஸ்வரிய, பிசாசு உன வஞ்சிக்கிறாங்கிறது உன்னால உணரவே முடியலையா? உணரவே முடியலையா? அதை குறிச்சு இந்த பேசுற இந்த சத்தியம் உனக்குள்ள கொஞ்சமாவது ஒரு எம்மை அளவாவது போகிறதுக்கு வழி இருக்கா? இல்லன்னா அருமையான சுவர்ச ஆண்டவர் சொல்றார், உங்கள் பெருமை நிமித்தம் நான் மறைவிடங்களில் தூக்கிக்கிறேன். நீ நரகத்துக்கு போய் விழுந்துட்டீனா மீட்க வழி இல்லை, ஆனா அது மட்டும் உனக்காக அழுவதை தவிர பெறது வழி இல்லைங்க. உடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் உலகத்தின் கவலை, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இதுலதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உலக கவலை, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ரட்சிப்பில்லைங்க, இது ரட்சிப்பின் வழி இல்லை. ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படும்படியான காரியமானது மிக முக்கியமான ஒரு காரியம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்படியான கடைசி அந்த பகுதியில, உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நீ வாழணும், எபிரேயர் 12:1 உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில இது தேவை. எபிரேயர் 12:1 யாராவது வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சமை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும் ஒரே வழிதான். அமையான சோரே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வழிதான், இதுதான் இயேசுவின் வழி. அங்க பாக்கிறது இல்ல, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க இதை பண்ணி இருக்கிறாங்க எனக்கு இல்ல, இவங்க இதை பண்ணி இருக்கிறாங்க எனக்கு இல்ல. உனக்கு நியமித்திருக்கிற ஒட்டுதல் இயேசுவை நோக்கி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவன் வேற அங்கெங்கெல்லாம் பார்க்க மாட்டான், பின்னால பார்க்க மாட்டான், முன்னால நோக்கு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அருமையான சோனேஸ்வரிய, ஒருவேளை எத்தனை ஆண்டுகளாக சத்தியத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு தெரியாதுங்க, ஆனா உன்னுடைய ஆத்மா வெளியேற பெற்றது. பவல் சொன்னாரு, இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கிட்டேன், ரட்சிப்பை நான் காத்துக்கிட்டேன். 2 Timothy 4:7 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 Timothy 4:7 புதிய ஏற்பாட்டில் 294 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ரட்சிப்பை காத்துக்கொண்டேன். இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், ரட்சிப்பை காத்துக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ரட்சித்ததை நான் காத்துக்கொண்டேன். அருமையான சோனே சோரியே, ரட்சிப்பினை நிறைவேற பிரயாசப்பட வேண்டுமானால் பவுல் சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். உடைய வாழ்க்கையில என்னுடைய நேரம் குறுகியதாயிருச்சுங்க, ஆனா எங்கே ஓடுகிறாய், எந்த வழியாய் ஓடுகிறாய்? பவுல் சொன்னார், ரட்சிப்பை நான் காத்துக்கிட்டேன்ப்பா. அருமையான சோர்னே சோரியே, நான் இன்றைக்கு காலையில ஒரு சகோதரனை குறித்து யோசித்தேன். அந்த சகோதரன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரியும். நான் இருந்த சபையில தீவிரமான, ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் அவர். எப்ப பார்த்தாலும் ரொம்ப தீவிரமா இருப்பார், ரொம்ப அலர்ட்டா இருப்பார். அவரை ஒரு நாள் பல ஆண்டுகள், நான் திரும்ப அந்த சபையை விட்டு வந்த பின்பாக பல ஆண்டுகள் ஆயிற்று, ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு முன்பாக அந்த சகோதரனை ஒரு பிரஸ்ல நான் பார்த்தேன். பிரஸ்ல பார்த்து, பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்ப சொன்னாரு. அப்ப நான் கேட்டேன், நீங்க சர்ச்சுக்கு போறது இல்லையா? நல்லா விட்டுட்டேன். நான் இப்ப ஒரு பென்ஷனர்ஸ் அசோசியேஷன்ல நான் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, அந்த சகோதரனா இவர், சர்ச்சுக்கும் போறதில்ல, எங்கேயுமே போறதில்ல. நான் இந்த காலையில யோசிச்சேன், நான் ஏறக்குறைய 10 தான் எனக்கு யோசனை வந்தது. நான் முன்னால அந்த சோரனை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நான் அந்த சோரனை கூப்பிட்டு நான் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூட கூப்பிட்டேன். ஆனா அதில் அவருக்கு ஆர்வம் இல்லை. ஆனா எனக்குள்ள இன்னைக்கு அவரை கூப்பிடணும்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்தது. ஆனா என்னுடைய மற்ற காரியங்களை நான் மறந்துட்டேன். அப்படியே அந்த சகோதரன், அவருடைய குடும்பம் இன்றைக்கு சர்ச்சுக்கு போறதுல ஒரு காலத்தில் ஆர்வமாக இருந்தவர்கள் தான். நல்ல ஒரு, அவரை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப தீவிரமா இருப்பாரு, ரொம்ப தீவிரமாய் பேசுவார், ஆண்டவருக்கு இன்னும் பல காரியங்களை குறித்து செய்தார். ஆனா இன்னைக்கு அதை முற்றிலுமாக இழந்துட்டாருங்க.
முற்றிலுமாக போயிருச்சு. ஏன் அதனால அவருடைய வாழ்க்கையில உடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ள முடியாத நீ பிரயாசப்படுவது உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம்.
கடினமான காரியமா தெரியுதா? இதுக்கு அடிமுக்கியமான காரணம் இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? இதை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். உடைய ரட்சிப்பை நீ நிறைவேற பிரயாசப்படணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இயேசுவை நோக்கி ஓடுகிற வழி. அதுல இந்த இயேசுவை போல நீ வாழுகிற வழிதான், வேற இல்ல. அதை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
இங்கே இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் தாமே விதமாக இந்த வசனங்களை சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான சோர்ணைய சோரியே, தேவனுடைய வசனம் விதமாக சொல்லுகிறது 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும்
வழி நெருக்கமுமாயிருக்கிறது,
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் வாசல் இடுக்கம் வழி நெருக்கம்.
அப்படின்னா என்னங்க? தாழ்மை. உன்னை தாழ்த்துவது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கிருபையா என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, ஐயோ நான் மோட்ச ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னான், சொல்லப்படுது விசாலமான வழி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஜீவனுக்கு போகிற வாசல்,
ஜீவனுக்கு போகிற வழி அது இவ்விதமா இடுக்கம்
நெருக்கம். அப்படின்னா உன்னை தாழ்த்துவது, ஐயோ ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், உன்னுடைய பெருமையெல்லாம் உடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நீ 10,000 அளவுல நீ ரட்சிக்கப்பட்ட நினைச்சா கூட உன்னில் பெருமை போகாத மட்டுமாக நீ ரட்சிக்கப்படவே முடியாது. பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை, பெருமைக்கும் கிருபைக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை நீ மரணம் மட்டுமாக பெருமையை நான் விடமாட்டேன் என்று விடாப்பிடியாய் பிடித்துக் கொள்ளலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்பட முடியாது என்பதை குறித்து எச்சரிப்பாய். நில் தேவனுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து வைத்தவர திருதுரை நம்பிக்கை என்பது இல்லை. ஆகவே தான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, 1 பேதுரு 2:17 ஆத்துமாவுக்கு விரோதமாய் போராடுகிற, உன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற கணக்கில்லாத எதிராளிகள், போராட்டங்கள், இவைகளை கடந்து செல்வதுதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல். அஞான சோனேஸ்வரியே, இந்த காலையில நேர்மையா உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உன்னுடைய வாழ்க்கையில எது உன்னை ஈர்த்து கொண்டு செயல்படுத்துகிறது? உலகத்தின் கவலையா, ஐஸ்வர்யத்தின் மயக்கமா, உன் எதிராளி பிசாசு, கசப்பான உணர்வுகள், பெருமை, பொறாமை, உன்னுடைய பல காரியங்கள், அன்பற்ற நிலை, இதையெல்லாம் கொண்டு வந்து உன் இருதயத்தில் வச்சுட்டு உன்னுடைய ஆத்மாவை விலை பேசுறாங்க. உன்னுடைய ஆத்மாவை விலை பேசுறான். மோசேயின் சரீரம் அங்கே வைக்கப்பட்டு பிசாசு தர்க்கிக்கிறான். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கிக்கிறான்னு பார்க்கிறோம். அருமையான சோர்ணே சோரியே, தேவ மனிதனுடைய நிலை எப்படி இருக்குமானால் இன்னமாக உன்னுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி உனக்கு முடிக்க விரும்புகிறேன். பேதுரு எழுதின நிருபத்தில் ஆண்டவருடைய வசனம் விதமாக சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ சிந்தித்து பார். பேதுரு எழுதின நிருபத்தில் பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 4:18 வாசிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதுன்னு வேதம் சொல்லுது. நீ சொல்ற நான் பரிசுத்தவான், நான் இப்படி அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுகிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் நீ எங்கு நிற்பான் என்பதை குறித்து யோசனை பண்ணிப்பார். சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே மன்னியும், பாவியாகின் மேல் கிருவியாயிரும் ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை நான் விற்க விரும்பல, என்னுடைய ஆத்துமாவை சாத்தான் வஞ்சித்துட்டு இருக்கான், அவனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அவன் சொல்றதுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அனுதினமும் நீ ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதாங்க. ரட்சிப்பு என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீயே உலகத்தின் வழியில நீ போயிட்டு இருப்பான. ரட்சிப்பு அனுதினமும் நடைபெற வேண்டிய காரியம். வேதம் தான் போதிக்கிறது. ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நடைபெற காரியம். ஒவ்வொரு நாளும் நீ ஜாக்கிரதையாய் வாழ வேண்டியது. என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டதல்ல, முற்று முடிய ரட்சிக்கப்படுகிறவனே நிலைத்து நிற்பான்.
ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்புக்காக சிலுவையில் உம்முடைய பலியாய் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் எச்சிலினால துப்பப்பட்டீர், முகத்தில் அறையப்பட்டீர், முள் முடியினால ஆண்டவரே அந்த விஷ அம்புகளைப் போல காயப்படுத்தப்பட்டீர். இதெல்லாம் இவ்வளவு செய்தும் கல்லான என் மனசு என் பெருமைக்கும் என் அகம்பாவத்துக்கும் என்னுடைய மேட்டுமைக்கும் என்னுடைய பாவத்துக்கும் என்னுடைய உலகத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் தான் என்று நான் சொல்லி அதை விற்று போடுவேனானாலும் உடைய மீட்புக்கும் இதுக்கு சம்பந்தம் அல்ல. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி எங்கே நிற்பான்? ஆவியானவரே பேசும். ஆண்டவரே எங்களோடு கூட இந்த வேளையில பேசும் ஐயா. ஐயோ எங்களை விட்டு விடாதிரும் ஆண்டவரே. ஐயோ நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் நித்தியத்தில் நாங்கள் ஒன்றா நரகத்தில் விழுவோம் அல்லது மோட்ச ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆண்டவரே அது என்னைக்கோ நடைபெறுகிற காரியம் அல்ல. நான் ஒவ்வொரு நாளுமே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் ஜாக்கிரதையாய் வாழணும் ஆண்டவரே. என்னைக்கோ நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நான் கவனயனமாய் என்னுடைய பாவத்தின் சிற்றின்பங்களுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் என்னை விற்று போடுவேன் ஆனால் அது எப்படி ரட்சிப்பாகும்? ஆவியானவரே பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.